மௌனமாக ஜெபிப்போம். அமீன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பேசுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் ஒரு இல்ல ஆராதனையிலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆராதனையின் தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து துதிகிதையன் 58 பாடுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக இந்த நடமாட்ட கட்டுப்பாடு ஆணை வந்தது நிமித்தமாக நாம் வீட்டுக்குள்ளாக இருந்து தினந்தோறும் நம்முடைய இல்லங்களிலே குடும்ப ஆராதனைகளை நாம் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். நம்முடைய காஜா உத்தமா சபையார் அனைவரும் எல்லா குடும்பங்களும் இதனை தவறாமல் இந்த இல்ல ஆராதனைகளிலே கலந்து கொண்டு தினந்தோறும் நீங்கள் நம்முடைய இந்த புலனத்திலே கூட நீங்கள் மிக சந்தோஷமாக நாங்கள் முடித்து விட்டோம் நாங்கள் முடித்து விட்டோம் என்று ஒவ்வொரு குடும்பமாக அப்படி நீங்கள் செய்தி அனுப்பும் பொழுது அதை பார்க்கும் பொழுது வாசிக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயமாக இதே போன்ற மகிழ்ச்சியை நிச்சயமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மகிழ்ச்சி அடைவார். அப்படியாக தொடர்ந்து நாம் சங்கீதம் புஸ்தகத்தை வாசித்து வருகிறோம். இன்றைய நாளிலே கூட ஒரு சங்கீத பகுதியை வாசிக்கப் போகிறோம். இன்று சங்கீதம் 23 நாம் வாசிக்கலாம். மிக சிறியதொரு சங்கீதம் இது. வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த சங்கீதம் 23 என்பது மிகவும் புகழ்பெற்றது. அநேகருக்கு தெரிந்த ஒரு சங்கீதம். விசுவாசிகளுக்கெல்லாம் இது ரொம்ப பரிச்சயமான ஒரு சங்கீதம். நிறைய பேர் இதை நீங்கள் உங்களுடைய வேதத்திலேயோ அல்லது சில குறிப்பு புத்தகங்களையோ அல்லது வீட்டின் சுவர்களிலோ கூட எழுதி வைத்திருப்பீர்கள் என்று சிலர் சொல்வார்கள், எழுதி வைத்திருப்பதாக. அந்த மாதிரி இது ரொம்ப நெருக்கமான, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு சங்கீதம். குறிப்பாக இந்த 4வது வசனம், 23:4, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உலக புகழ், உலக பிரசித்தி பெற்ற வசனம் என்று சொல்வார்கள். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அதை விட 2வது தான் ரொம்ப முக்கியம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று. நமக்கெல்லாம் தெரியும், தாவீது வந்து அடிப்படையில் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற பையனாக தான் அவர் இருந்தார். அவங்க குடும்பமே ஆடு மாடுகள் மேய்க்கிறவங்க. அந்த வகையில் இவர் சிறு வயதிலிருந்து ஆடுகளை மேய்க்கிறவராக தான் இருந்தார். ஆகவே தான் இவர் பிற்காலத்தில் தேவனுடைய ஜனத்தை ஆட்டு மந்தைகளை மேய்க்கக்கூடிய ஒரு ராஜாவாக அவர் மாறினார். ஆக இந்த சங்கீதம் கூட அவரால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் தான் இது. நிச்சயமாக அவருக்கு தெரிந்திருக்கும் அவருடைய ஆடுகளெல்லாம் எங்கே கொண்டு போய் மேய்த்தால் அந்த ஆடுகளுக்கு நிறைய தண்ணீர் கிடைக்கும், நிறைய புல் கிடைக்கும். புல் உள்ள இடமெல்லாம் பார்த்து தேடி கொண்டு போய் அந்த ஆடுகளை மேய்த்து அந்த ஆடுகளுக்கு வயிறு நிரம்ப புல்லை கொடுத்து தாகம் தீர தண்ணீரை கொடுத்து கொண்டு வந்து அந்த மாலையிலே அந்த ஆட்டு கொட்டகைகளை கொண்டு வந்து சேர்த்து விடுவார். அதுபோல் தான் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். நாம் அவருடைய ஆட்டு மந்தைகளாக இருக்கிறோம். நம்மை எப்படி வழி நடத்தி அல்லது நம்ம அவருடைய ஆட்டு மந்தையாக நம்மை எப்படி மேய்த்து எங்கு புல் உள்ள இடமாக பார்த்து நம்மை மேய்த்து பிறகு எங்கு அமர்ந்த தண்ணீர்கள், ஏன்னா வேகமாக ஓடுற தண்ணீரை ஆடுகள் குடிக்க முடியாது. அமைதியாக ஓடாமல் தேங்கி இருக்கிற தண்ணீர்கள், அந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் சேர்த்தா தான் ஆடுகள் திருப்தியாக அந்த தண்ணீரை குடிக்க முடியும். அந்த வகையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நமக்கு உணவாக புல்லையும் நமக்கு தண்ணீர் தாகத்துக்காக பானமாக தண்ணீரும் அவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இதை ஆவிக்குரிய அர்த்தத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த புல் என்பது உணவு. நமக்கு ஆவிக்குரிய உணவு எதுவாக இருக்கும்? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், தேவனுடைய திருவசனங்களே நமக்கு புல்லாக உணவாக இருக்கிறது. ஆகவே நம்மை இப்படியாக தினந்தோறும், அதுவும் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் தினந்தோறும் அவருடைய புல்லாகிய உணவை, இந்த ஆவிக்குரிய உணவை, சங்கீத வசனங்களை நாம் தினந்தோறும் கேட்கவும் வாசிக்கும்படியாக செய்திருக்கிறார். இது நமக்கு புல்லாக இருக்கிறது, உணவாக இருக்கிறது. இது நிச்சயமாக நம்முடைய வயிற்றை நிரப்பும். அடுத்ததாக இங்கே சொல்லப்படுகிற அந்த தண்ணீர், அந்த அமர்ந்த தண்ணீர், அது எதுவாக சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் ஆவிக்குரிய அர்த்தத்தில் அது பரிசுத்த ஆவியாக சொல்லப்படுகிறது. ஆக நமக்கு இரண்டையுமே ஆண்டவர் இப்பொழுது நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்தி வருகிறார். நம்முடைய மேய்ப்பராகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய திருவசனங்களை நமக்கு உணவாக கொடுத்து நம்மை திருப்தி ஆக்குகிறார். அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து நம்முடைய தாகத்தை, ஆவிக்குரிய தாகத்தை அவர் தீர்த்து வைக்கிறார். ஆக இந்த சங்கீதத்தினுடைய கருப்பொருளாக 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை சொல்லலாம். அங்கே பார்த்தீர்கள். ஆனால் 5வது வசனத்திலே கடைசி பகுதியிலே என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, இதான் இந்த சங்கீதத்துக்கு தலைப்பாக கூட சொல்லலாம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் நல்லா யோசித்து பார்த்தா, நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம். நிச்சயமாக நிறைய பேருக்கே ஞாபகம் இருக்கும், இந்த காஜா முத்தம்மா மெய்யான சபையில் நிறைய பேர் வந்து பிறக்கும் போதே வந்து கிறிஸ்துக்குள்ளாக பிறந்தவங்க கிடையாது. நாம் எல்லாம் ஏற்கனவே வேறு ஒரு மார்க்கத்தில் மதத்தில் இருந்தவர்கள்தான். அங்கே நாம் வாழ்ந்தபோது அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது என்பதை திரும்பி பார்க்க முடியும். அன்றைக்கு நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நம்முடைய பெற்றோர்கள் கூட, நம்ம சிறுவர்களாக இருந்திருக்கலாம், அப்பொழுது நம்முடைய பெற்றோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் பார்த்துருக்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்முடைய இது பாத்திரம் என்பதை இங்கே என்ன சொல்லலாம், பாத்திரம் வீட்டில் நம்ம நிறைய பாத்திரங்களை வைத்திருப்போம் இல்லையா, இந்த அண்டா குண்டான்றோம்ல பாத்திரங்கள். அப்போ அந்த பாத்திரம் வந்து அதில் ஒன்று இந்த அரிசி கொட்டி வைக்கிற ஒரு பாத்திரம். அந்த அரிசி நிரம்பி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அந்த வீட்டில் உள்ளவங்க பசி இல்லாமல் இருக்காங்க, பசி பட்டினி எதுவுமே இல்லாமல் செழிப்பாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் எந்த வீட்டில் போய் பார்க்கும்போது கிண்டி கிண்டி பார்த்தா கூட அந்த பாத்திரம் காலியாக இருக்கோ, அரிசி இல்லாமல் இருக்கோ, என்ன அர்த்தம், அந்த வீடு வந்து வீட்டில் உள்ளவங்க மிகவும் வறுமையில் வாடுறவங்களாகவும் பட்டினியும் பசியும் பட்டினியுமாக கிடக்கிறவங்களாகவும் தான் இருப்பாங்க. பசியும் பட்டினியும் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? இன்றைக்கி நம்ம நிறைய படங்களில் பார்க்குறோம், இந்த குடிசையில் வாழ்கிறவங்க ரொம்ப ஏழைங்க, சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கிறவங்க, அவங்கள பார்த்தா அவங்களோட உருவத்தை பார்த்தா எப்படி இருக்கும், எலும்பெல்லாம் தெரியும், இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் வலது இடது பக்கம் உள்ள எலும்புகள்லாம் மார்புக்கு கீழே உள்ள அத்தனை எலும்பும் தெரியும், வயிறுலாம் ஒட்டி போயிருக்கும். அவங்கள நம்ம பார்க்கலனா கூட, அந்த வீட்டில் உள்ளவங்கள பார்க்கலனா கூட, அவங்க பிள்ளைங்களை பார்க்கலனா கூட, அவங்க வீட்டை பாத்திரத்தை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும் பாத்திரம் காலியாக இருக்குது, அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு தாவீது சொல்லியது போல தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இங்கு நம்ம சொல்லக்கூடிய பாத்திரம் நம்முடைய ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. இங்கு நமக்கு உள்ள அந்த பாத்திரம் நிரம்பி இருக்கிறதுனா, அந்த எப்படி அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அண்டாவில் ஒரு பாத்திரத்துக்குள்ளே அரிசி நிறைஞ்சி மட்டும் இல்லை வழிஞ்சி கொட்டுதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த வீட்டுக்காரனுடைய அந்த வயல், அவன் செய்கிற அந்த அவன் ஒரு விவசாயியாக இருந்திருக்கலாம், அவனுடைய நிலத்தில் பயிர் நல்ல விளைச்சலாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த நல்ல விளைச்சல்னால்தான் வீட்டுக்கு கொண்டு வந்து பாத்திரத்தில் கொட்டும்போது அது நிரம்பி வழிந்து வழியும். ஆக இந்த ஒரு பாத்திரத்தை வைத்தே நாம் அது சொன்ன மாதிரி அந்த உருவத்தை சொல்லிடலாம், அவங்க உருவம் எப்படி இருக்கணும் சொல்லிடலாம். இந்த பாத்திரத்தை வைத்தே அவங்களுடைய அந்த தொழில் எப்படி இருக்கும், அவங்களுடைய வருமானம் ஈட்டக்கூடிய, அவங்களுக்கு சோறு போடக்கூடிய அவங்களுடைய உழைப்பு தொழில் எப்படி இருக்கும் நம்மளால் சொல்லிட முடியும் இல்லையா. ஆக இன்றைக்கி பாருங்கள், இப்போ எங்கள் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டால் கூட, என் சொந்த வாழ்க்கையை எடுத்துக்கிட்டால் கூட, ஒரு காலத்தில் நாங்களாம் அந்த ஒரு ரப்பர் எஸ்டேட்டில் வறுமை தாண்டவம் ஆடியது தான் சொல்லணும். ஒரு மாதம் முழுவதும் நாங்கள் வந்து பெரும்பாலும் என்ன தான் சாப்பிட்ருப்போம் பார்த்தா, கஞ்சி நிறைய குடிச்சிருக்கோம், அப்புறம் இந்த மொட்டை ரசம்னுவாங்க, மொட்டை ரசம், இந்த கருவாடு ஒன்று இருக்கும், அது இந்த தலைவெட்டி கருவாடுன்னு சொல்லுவாங்க, அதுதான் முக்கியமாக, ஒரு கருவாடு ஒரு ரசம், அல்லது சாம்பார் வச்சா கூட தண்ணி சாறு, தண்ணி சாறுன்னு சொல்லி ஒன்று இருக்குது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும் அவங்க வச்சுருக்கிற சாம்பார், நெத்திலி பொறிச்சு வச்சது அந்த மாதிரி தான் ஊருக்கா, இப்படி தான் இருக்கும். ஒரு மாதம் முழுவதும் பார்த்தா இப்படி தான் இருக்கும், எப்பயாவது ஒரு தடவை தான் கோழிக்கறி இந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம். இது உணவு பார்த்தா. அடுத்து உடைகள் அப்படின்னு பார்த்தா கூட, ஒரு வருஷத்துக்கே உள்ள ஒரு உடை தான் வாங்குற மாதிரி இருக்கும், ஏறக்குறைய தீபாவளிக்கு அந்த மாதிரியான பண்டிகைகள் போது வாங்குகிற உடையை 2 in 1 3 in 1 நினச்சி தான் வாங்கி கொடுப்பாங்க, சைஸு பெருசாக தான் வாங்குவாங்க. ஏன்னா அப்பப்போ நம்ம உடம்பு வளர்கிறதுக்கு தகுந்தபடி வாங்கி கொடுக்குற அளவுக்கு துணி தைக்கிற அளவுக்கு வசதி இருக்காது. அப்போது ஒரே இதில் அவங்க 2 in 1 3 in 1 நினைப்பாங்க. இந்த பண்டிகைக்காக வாங்குகிற அந்த உடை அடுத்த வருஷம் முழுவதும் பயன்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் பெருசாக வாங்கி அது இடுப்பில் ஒரு கயிறையோ இல்லை வாரப்பட்ட மாதிரியோ வாங்கி கட்டிக்கிடானுவாங்க, அது அப்படியே பெருசாக தான் இருக்கும், அது போட்டுக்கிட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி வறுமையின் காரணமாக ஆடைகள் கூட அப்பப்போ வாங்க முடியாது. பள்ளிக்கூடத்துக்காக வாங்கி கொடுத்த சப்பாத்தி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு வருஷம் முழுதும் ஒரு சப்பாத்தி தான் பாய்க்க முடியும். அது கிழிந்து போயிட்டு மின்னுக்கு சொல்லுவாங்க, வாய் வாய் பொழந்துக்கிட்டு அதோடய நாக்கை நீட்டோம் அப்படின்வாங்க. அப்படியாக மின்னுக்கு பார்த்தா பொத்தல் விழுந்துடும். அந்த பொத்தல் விழுந்த சப்பாத்தி தான் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம். இப்படி ஒரு வறுமை, அந்த வறுமையிலே வாழ்ந்தவங்க நம்ம. அப்போ என்ன சொல்லுவாங்க, மின்சார விளக்கு இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி நினச்ச நேரத்தில் ஒரு காற்றாடி தட்டிக்கலாம், ஒரு ஏர்கான் தட்டிக்கலாம், ஏசி போட்டுக்கலாம். படுக்க கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி தலகாணி, மெத்து மெத்தான தலகாணி இப்படிலாம் இருக்குது. ஆனால் நாங்கள் இருந்தப்போ வாழ்ந்த அந்த எங்களோட முன்ன வாழ்க்கை பார்த்தா அப்படி கிடையாது. வெறும் தட்டாந்தரைன்னு சொல்லுவாங்க, தரையில் பாய் போட்டு படுக்கிறது தான். அந்த மாதிரி பாயில் தான் படுத்தோம். ஃபேனு கிடையாது, ஒன்றும் கிடையாது, மண்ணை நூலை கெரியும். இப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு குடும்பம் எங்கள் குடும்பம். ஆனால் இன்றைக்கி நான் மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் எனக்கு பிந்தி வந்து எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களோ, எல்லாரோட வீடுகளும் குடும்பங்களும் பார்த்தா நல்லா செழிப்பாக தான் இருக்குது. வீடுகள், நம்ம சாப்பிட்ற உணவு, நம்முடைய இப்போ சொன்னல படுக்கை மெத்த, அறையில் வந்து ஏசி இருக்குது, ஏர்கான் இருக்குது. அப்புறம் எங்கே நினச்ச நேரத்தில் வெளியே செல்வதற்கு வண்டி இருக்குது, காடி இருக்குது. இப்போ ஒரு காடிக்கு பதிலாக ரெண்டு காடி கூட வச்சுருக்கோம் இந்த மாதிரி. அப்புறம் நல்ல வேலை கிடைத்தது, அரசாங்க வேலை, மாதம் முடிஞ்சால் சம்பளம் கிடைத்தது. வருமானம் என்பது கட்டாய வருமானம். ஒரு 35 வருஷம் நான் அரசாங்கத்தில் வேலை செய்தேன், எனக்கு மாத சம்பளம். மற்றவங்களாம் வேலை செய்கிறப்ப இந்த ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்க, சொந்தமாக வேலை செய்கிறவங்க, இடையிடையில் வந்து பொருளாதார வீழ்ச்சினால் தடைப்பட்டு போயிடும் அவங்களோட வருமானம். ஆனால் எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் அந்த வருமானம் தடைப்படவே இல்லை. அப்படியாக என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று இங்குள்ள வசனம் சொல்வது போல் செழிப்பாக ஆனோம். எப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்ட பிறகு, அவர் ஆசீர்வத்த பிறகு அப்படி ஆனோம். சரி, நான் தான் அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது இல்லையா. இன்றைக்கி காஜாங்க தமிழில் இருக்கிற எல்லாருமே யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நமக்கு அது தெரியலனா நம்ம கண் திறந்து நம்ம பார்க்க முடியலன்னு அர்த்தம், அது நம்முடைய குறை. ஆனால் உண்மையாகவே இந்த சாதாரண கண்ணை தாண்டி இன்னொரு கண் இருக்குது, ஆவிக்குரிய கண்ணு, ஞான கண், திறந்து பார்த்தா ஒரு உண்மையை நம்ம ஒத்துக்க தான் வேணும். சில சமயங்களில் நம்ம ரொம்பவும் மனித பிரகாரமாக யோசிச்சுட்டு இந்த சரீரத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்து வாழ்கிறதுனால இது தெரியாமல் போயிடுது. என்னது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய பாத்திரங்கள்லாம் நிரம்பி வழிஞ்சிட்டு தான் இருக்குது. அது ஆண்டவர் வந்து அது காலியாகவே விடலை. அது வந்து நம்மளை வந்து அப்படியாக நம்முடைய பாத்திரங்கள்லாம் காலியாகி போய் நம்ம பசியும் பட்டினியுமா இருக்கிற எங்கேயுமே விட்டதில்லை. வீட்டில் மட்டும் அப்படி இல்லை, நம்ம சபைக்கு போகிறோம். இன்றைக்கி காஜாமுத்தம்ம சபையை பாருங்கள், தொடங்கின நாள்லேருந்து இன்று வரைக்கும் எங்கேயாவது இந்த சாப்பாடு குறைஞ்சிருக்கா, நம்முடைய விருந்துகள்லாம் குறைஞ்சிருக்கா? குறைஞ்சதே கிடையாது. நமக்கு சபையோட வருமானத்தை பார்த்தாலும், தசம பாகம்னு பார்த்தாலும், காணிக்கைகள் பார்த்தாலும், இது வருக்கும் ஏன்னா நான் தான் 20 வருஷமாக நான் அந்த பொருளாதாரத்தை கவனிச்சுட்டு வரேன், எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாமல் கூட போகலாம். இந்த 20 வருஷமாக நாம் கொடுக்கறத காட்டிலும் நமக்கு அதிகமாக வரும்படியாக ஆண்டவர் எப்படியாவது நமக்கு வருமானத்தை, சபைக்கான வருமானத்தை பெருக்கிக் கொண்டே தான் கொடுத்தாரு. அதனால தான் இன்றைக்கு நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கோம். ஆக கடைசியாக நம்முடைய பெரிய சாதனையாக நம்ம சொல்வது என்ன, இதுக்கு முன்னெல்லாம் நம்ம கட்டடம் வாங்கணும், சபையை கட்டணும், தாய் சபைக்கிட்டேருந்து காணிக்கையை பெற்றோம், மற்ற விசுவாசிகள்லாம் நமக்கு காணிக்கை கொடுத்தாங்க, கொண்டாங்க. இப்படி மற்ற சபை விசுவாசிகளோட உதவியை பெற்று நாம் வந்து கட்டடங்கள் வாங்கினோம், நம்ம அன்பு இல்லத்தை நம்ம பெற்றோம், நம்முடைய சபையினுடைய கீழ்த்தளத்தை வாங்கினோம் இதெல்லாம். ஆனால் இதை விட மிகப்பெரிய சாதனையாக நான் நினைப்பது, நம்ம மற்ற தாய் சபையிடம் இருந்தோ இல்லை சென்ட்ரல் ரீஜியம் அவங்கக்கிட்ட இருந்திருந்தோ இல்லை மற்ற சபையர்கிட்டேருந்து எந்த உதவியும் பெறாமலே நாமே வந்து ஒரு 60,000 வெள்ளிக்கான ஒரு வேன் நம்ம வாங்கினோம் இல்லையா. அப்படி வாங்கும்போது ஒரு 3-4 வருஷத்தோட சேமிப்பு, அது சேமிப்பு பணத்தெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே போட்டு நம்ம வாங்கினோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்முடைய கையிருப்போ அல்லது நம்ம எப்போதும் வழக்கமாக நம்ம நடத்த வேண்டிய நடவடிக்கைகள்லாம் நடத்திக்கிட்டே தான் இருக்கோம். 2 வருஷத்துக்கு 2 தடவை சுற்றுலா போனோம், பிறகு நம்முடைய சபைகளிலே நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். எல்லா பிரிவும், எல்லா டிபார்ட்மெண்டும் என்னென்ன ஆக்டிவிட்டி செஞ்சாங்களோ எல்லாத்துக்கும் நம்ம நிதி ஒதுக்கீடு செய்து கொண்டிருந்தோம். கொடுக்குற அளவுக்கு தான் இருந்துக்கிட்டே இருக்குது, இன்ன வரைக்கும் இருக்குது. ஆக வீட்டில் மட்டும் அல்ல சபைக்கும் இது பொருந்தும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆறாவது வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இப்போ இந்த வசனத்தை பிடித்துக்குவோம். அப்போ நம்ம முடிக்க போகிறோம், அடுத்து ஜெபிக்க போகிறோம். யோசிச்சு பாருங்கள், திரும்பி பாருங்கள், நம்ம என்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி அவரை பின்பற்றி வந்தோமோ அந்த நாளிலிருந்து அந்த வினாடியிலிருந்து இன்று வரையில் நன்மையும் கிருபையும் எப்போதுமே நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்குது. நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் சபையாக இருக்கும் தொடர்ந்து நன்மையும் கிருபையும் என்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் இங்கே தாவீது சொல்கிறாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னு. ஆக நாமும் அதே சொல்லுவோம், இறுதி பரியந்த வரையும் நம்முடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி நாம் நம்பியிருக்க வேண்டும், அவரையே சார்ந்திருக்க வேண்டும். இந்த இந்த கட்டுப்பாடெல்லாம் நீங்கி இயல்பான வாழ்க்கையை மீண்டும் திரும்பும் நாம் பழையபடியே சபைக்கு செல்வோம். அங்கே சென்று முகமுகமாக நாம் சந்தித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன செய்வோம், ஹலிலா சொல்லுவோம். நிச்சயமாக பழையபடியே நாம் அமர்ந்து உணவு உண்டு, ஒன்றாக உணவு உண்டு, ஒன்றாக குடித்து மகிழ்வோம். நிச்சயமாக நம்முடைய சுற்றுப்பயணங்களை நாம் மேற்கொள்வோம். நிச்சயமாக நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சியான தருணங்களை நேரங்களை நாம் செலவழிப்போம். நம்முடைய குடும்பமும் இப்படியாக ஆண்டவரிடமிருந்து நன்மையும் கிருபையும் என்றென்றும் பெற்றுக்கொண்டே இருக்கும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், வாழ்நாள் முழுதும் நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் ஆண்டவரையே சேவிக்க வேண்டும், அவருடைய சபையை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம தொடங்கிட்டோம் நல்ல ஒரு விஷயம், தினந்தோறும் இல்ல ஆராதனையை நடத்துகிறோம், இதை நம்ம விடக்கூடாது. இனி இந்த இயல்பான வாழ்க்கைக்கு நம்ம திரும்பினா கூட இந்த கட்டுப்பாடுகள்லாம் நீங்கிட்ட பிறகு கூட நாம் தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களில் கடைசி வரைக்கும் எல்லாருமே இந்த இல்ல ஆராதனையை வீட்டில் நடத்த வேண்டும் இல்லையா. அப்படி ஒன்று செய்தாலே போதும், நன்மையும் கிருபையும் என்றென்றும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மை தொடரும் என்று சொல்லி இப்போ நம்ம ஜெபிக்கலாம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. ப்ரேஸ் லார்ட், ப்ரேஸ் லார்ட், ப்ரேஸ் லார்ட், ப்ரேஸ் லார்ட், ப்ரேஸ் லார்ட, ப்ரேஸ் லார்ட். ஹாலேலூயா 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 Hallelujah 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 praise Lord 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 praise L Hallelujah, praise Lord, praise Lord, praise Lord, praise Lord, praise Lord, praise Lord, praise Lord. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே, இயேசப்பா, பரமபிதாவே, எங்கள் இரட்சகரே, கிறிஸ்துவே, இம்மானுவேலே, உன்னதமானவரே, பரமபிதாவே, இயேசப்பா, எல்லா துதிகன மகிமை நாமத்திற்கு செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை நாமத்திற்கு செலுத்துகிறோம். இதோ இன்றைய நாளிலே கூட நாங்கள் இப்படி தொடர்ந்து இல்ல ஆராதனையில் எங்கள் இல்லங்களிலே நடத்தும்படியான சலாக்கியத்தை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ சபைக்கு செல்ல முடியாத ஒரு தடை ஏற்பட்டாலும் கூட இதோ இப்பொழுது எங்கள் இல்லங்களே சபைகளாக மாறி எங்கள் இல்லங்களே உமக்கு நாங்கள் பலியிடுகின்ற எங்களுடைய ஜபம் என்கிற பலியை செலுத்துகின்ற பலிபீடங்களாக மாறி இருப்பது ஆண்டவரே ஒரு அதிசயம். ஆண்டவரே, ஒரு அதிசயமான காரியமாக இருக்கிறது. எங்கள் வாழ்நாளிலே ஆண்டவரே, இதோ நாங்கள் எங்கள் கண்களால் நாங்கள் காணக்கூடிய மிகப்பெரிதான அதிசயம் இது இதுவாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய இல்லங்களே ஆலயமாக மாறி இருப்பது, எங்களுடைய இல்லங்களே பலிபீடமாக மாறி இருப்பது, இது எங்கள் தலைமுறையில் நாங்கள் காண்கின்ற, எங்கள் கண்களால் நாங்கள் இந்த கடைசி காலத்திலே காண்கின்ற மிகப்பெரிதான ஒரு அதிசயம். ஆண்டவரே, இந்த அதிசயத்தை நிகழ்த்திய உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். சோத்திரம் ஏசப்பா, சோத்திரம். இதோ இப்படியாக இந்த COVID-19 என்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறு கிருமியை கொண்டு ஆண்டவரே இதோ எங்களை வெக்கப்படுத்தினீர். எங்களை இப்படியாக வீட்டுக்குள்ளாக மடங்கடித்தீர், வீட்டுக்குள்ளாக அமரச் செய்தீர். எங்களுடைய கால்கள் இதோ உலகத்துக்குள்ளே சஞ்சரித்துக் கொண்டிருந்த எங்களுடைய கால்களை இந்த உலகத்தில் அங்கும் இங்குமாக திரிந்து கொண்டிருந்த எங்களுடைய கால்கள் சபைக்குள்ளாக அமைதியாக அமர்ந்து ஆண்டவரே இதோ அமைதியாக அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் உம்மை நோக்கி ஜெபிக்கவுமான நேரமே இல்லாத வகையிலே மிகவும் விறுவிறுப்பாகி போன இயந்திர கதியாக போன எங்க வாழ்க்கையிலே ஆண்டவரே இதோ நீர் புகுந்தீர். இந்த கிருமியை மிக மிக கண்ணுக்கு தெரியாத சிறு கிருமியை கொண்டு எங்களுக்கு பாடம் புகுத்தினீர். எங்களை இப்படியாக ஒரு போதனை தந்து இப்பொழுது வீட்டுக்குள்ளாக எங்களை அடங்க செய்து வீட்டுக்குள்ளாக எங்களை சிறைப்படுத்தி நாங்கள் செய்ய வேண்டிய செய்ய தவறிய மிகப்பெரிய ஒரு கடமையை நீர் எங்களுக்கு தினந்தோறும் செய்ய வைத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தினந்தோறும் ஆண்டவரே இதோ குடும்ப சகிதமாக அம்மா அப்பா பிள்ளைகள் என அண்ணன் தம்பி அக்கா தங்கை என அனைவருமாக சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே எங்கள் இல்லங்களிலே ஆண்டவரே உண்மை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும், உண்மை நாங்கள் சேவிக்க வேண்டும். அதை நாங்கள் செய்ய தவறினோம். இதோ நாங்கள் செய்ய தவறியதை நீர் எங்களுக்கு அதனை அமைத்து தந்தீர். அப்படியான ஒரு கட்டாய சூழ்நிலையிலே நாங்கள் அதை செய்யும்படியாக செய்தீர். இப்பொழுது கட்டாயமாக தொடங்கியது, அது எங்களுக்கு வழக்கமாகி போனது. இனி எங்கள் வாழ்நாள் முழுதும் ஆண்டவரே இந்த இல்ல ஆராதனைகள் எங்களுக்கு வழக்கமாகி போக வேண்டும். எங்களுக்கு அது நிச்சயமாக கட்டாயமாக எங்கள் வீடுகளிலே நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வாக இருக்க வேண்டும். அதே போன்று தினந்தோறும் விசேஷ ஜெபம் என்கிற ஒரு ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அதனையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கட்டாயமான ஒன்றாக எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் குடும்பத்திலே கட்டாயமாக்கி தாரும். அப்பா கட்டாயமாக்கி தாரும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ நாங்கள் உமது கிருபையும் நீர் எங்களுக்கு செய்த நன்மையும் நாங்கள் மறக்க மாட்டோம். சற்று முன்பு வாசித்த அந்த சங்கீத சொல்லும் சங்கீதத்துடைய வசனம் பிரகாரமாக தாவீது ராஜா சொன்னது பிரகாரமாக என் பாத்திரம் வழிந்து ஓடுகிறது, வழிந்து நிரம்பி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னது போல என் வாழ்நாளெல்லாம் உமது நன்மையும் கிருபையும் வந்தது என்று அவர் சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம் அப்பா, நாங்களும் சொல்ல வேண்டும் அப்பா. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, அதனை நாங்கள் மறக்க மாட்டோம். உம்முடைய நன்மையும் கிருபையும் நாங்கள் என்றென்றும் நினைத்து பார்ப்போம். என்றென்றும் நினைத்து பார்த்து உமக்கு நாங்கள் இப்படியாக வாழ்நாள் முழுதும் நன்றியும் சோத்திரமும் செலுத்திக் கொண்டே இருப்போம். அப்படியாக எங்களை வைத்திரும், அப்படியாக எங்களை மாற்றும். நாங்கள் அடுத்து ஒரு புதிய மனிதர்களாக சிருஷ்டிகளாக மாறும்படியாக செய்யும் அப்பா. நாங்கள் பழையபடியே இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினாலும் இந்த 30 நாட்களாக நாங்கள் தொடங்கிவிட்ட இந்த நல்ல வழக்கங்களை பழக்கங்களை எங்கள் வாழ்நாள் முழுதும் தொடர்ந்து செய்யும்படியாக செய்யும். எங்களுடைய சரீர பலகீனத்தால் அதனை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரே ஆசீர்வதி, இவ்வாறாக ஆசீர்வதியுமா, இவ்வாறாக ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமையும் நாமத்துக்கே செலுத்தி இந்த ஜபத்தை முடிக்கிறோம். ஆமீன். கர்த்தரின் ஜபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படக்கடுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமினை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். இத்துடன் நம்முடைய இல்ல ஆராதனை ஒரு முடிவுக்கு வருகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவருக்கும் எனது சமாதான வாழ்த்தை தெரிவித்து கொண்டு முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமீன்.